இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி இந்த நாளில் மகிழ நீர் தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிறப்பினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் வேத வசனங்கள் வழியாக எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus the Christ and also wish you Merry Christmas to you and your family. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்து பிறப்பை நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து பிறப்பானது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். Whenever we think about Christmas, it is a joyful news. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் நமக்காக வந்திருக்கிறார், நம்மோடு வாழும்படியாய் வந்திருக்கிறார், நம் நடுவில் வாசம் செய்யும்படியாய் அவர் வந்திருக்கிறார். That is a good news. அவர் நமக்காக நம் நடுவில் வந்ததினால் கிறிஸ்துமஸ் என்பதை இந்த நாளில் நாம் எப்படி சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், ஒரு புதிய விடியல் அல்லது கிறிஸ்துமஸ் இட்ஸ் அ நியூ டான், ஒரு புதிய விடியலாக நாம் பார்க்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் புதிய விடியல்? வாட் இஸ் த மீனிங் வென் வி சே நியூ டான், ஒரு புதிய காலை என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒன்று, இருள் இருக்கிற நிலை மாறி வெளிச்சம் உண்டாவது. Where there was a darkness, all of a sudden the light comes. We see there is some changes. ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற ஒன்று வளர ஆரம்பிப்பது. It means the barrenness become a blessed condition. ஒரு வளர்ச்சியை உருவாக்குவது. மாத்திரமல்ல, ஒரு விடியல் என்பது ஒரு துவக்கத்தின் அடையாளம். That talks about the beginning, ஒரு புதிய அடையாளம். எனவேதான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பும் ஒரு புதிய விடியல் என்று பார்க்கிறோம். Because the birth of Jesus, it is a new beginning to the whole human kind. இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் ஒரு புதிய விடியல். நம்ம நினைக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இது மாற்றத்தை உண்டாக்குமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்டாகும். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகை உலகம் முழுவதும் வாழும் எல்லார் வாழ்விலும் மாற்றத்தை உண்டாக்கியது. When you think about the first Christmas, முதல் கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தார், அந்த இரவில் எத்தனை மாற்றங்கள் இந்த பூமி சந்தித்தது. When you think about the first Christmas, there was one event, that's the birth of Jesus. ஆனால் எத்தனை மாற்றங்கள் உண்டானது, எல்லா நிலைகளில் இருந்த மக்கள் மாறினார்கள். முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பும் மரியாலும் அங்கே மரியாள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ஒருவேளை அவள் திருமணத்திற்கு முன்னதாகவே அவள் கர்ப்பவதியாகிறாள். கன்னியின் கருவில் தேவன் வெளிப்படுகிறார். ஒரு பக்கம் அது ஒரு அவமான செய்தியாக இருந்தது, ஆனால் கிறிஸ்து பிறந்த பொழுது அது மகிழ்ச்சியின் செய்தியாக மக்கள் கண்டு கொண்டார்கள். காரணம் என்ன? தேவ தூதன் வந்து சொல்லுகிறான், உன்னில் வெளிப்படுவது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. There was an excitement. எனவேதான் பிரியமானவர்களே, the first Christmas, அங்கே யோசேப்பும் மரியாளும் அவமானமாக அவர்கள் எண்ணவில்லை. இயேசு வந்ததினால் அவர்களுக்கு that become an excitement. ராத்திரியிலே அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அல்லது மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அந்த இரவு எப்படிப்பட்ட இரவாய் மாறியது. இயேசு பிறந்ததினால் அந்த இரவில் தேவ தூதன் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். யோசித்து பாருங்கள், அங்கே சாதாரண மக்கள் கூட மனம் விட்டு சந்தோஷமாக பேசுவதற்கு விரும்பாத ஒரு ஜனக்கூட்டம் இந்த மேய்ப்பர்கள். இப்போது தேவ தூதன் வந்து அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் இயேசு பிறப்பை போய் பார்க்கிறார்கள். அவர்கள் உள்ளம் எல்லாம் மகிழ்ச்சியினால் நிறைந்தது. ஒருவேளை அந்த இரவில் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு பிறந்தார், they were filled with joy. பாருங்கள், ராஜா, ஒரு ராஜா எதற்குமே பயப்பட மாட்டார். என்றால் தன்னிடத்தில் ராஜ்யம் இருக்கிறது, தன்னிடத்தில் பலன் இருக்கிறது, தன்னிடத்தில் சொத்துக்கள் இருக்கிறது. இயேசு பிறந்த இரவில் அவன் கலங்கினான். That made disturbed. The birth of Jesus disturbed the king Herod. காரணம் என்ன? ஆண்டவருடைய பிறப்பு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. ஒருவேளை தேசத்தின் ஜனங்கள் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், ஞானிகள், they were the people, வானத்தை பார்த்து நட்சத்திரத்தின் வழியை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். They came to worship, ஆராதிக்க வந்தார்கள். ஆராதித்து விட்டு அவர்கள் போகவில்லை, தேவ ஆலோசனை பெற்று சென்றார்கள். தேவ தூதனால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் தேசத்திற்கு திரும்பினார்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு மாற்றத்தின் ஆரம்பம். The birth of Jesus is a new beginning in everyone's life. உலகத்தில் வாழும் எல்லா ஜனங்கள் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. But what happened these days? We made Christmas become a festival for buying and selling things, sharing and spending time with our fellow people. ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் என்பது விற்கப்படுகிற பொருளை வாங்குவதும், நாம் இன்னொருவருக்கு இன்னொரு பொருளை விற்பதும் கொடுப்பதும் வாங்குவதுமாய் மாறி கிறிஸ்து கிறிஸ்துமஸை விட்டு வெளியே சென்று விட்டார். We have removed Christ from the Christmas. But பிரியமானவர்களே, if you want to experience a new dawn in your life, you have to bring back Christ in the center of Christmas. கிறிஸ்துவை நாம் மையத்தில் கொண்டு வரும் பொழுது புதிய மாற்றங்கள் உருவாகிறது. பிரியமானவர்களே, இயேசு பிறக்கும் பொழுது இயேசு பிறப்பிற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, the first thing, கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருளில் சிக்கின தேசங்களுக்கு விடியலை உண்டாக்கியது. The birth of Jesus brought new dawn in the countries who were under the darkness. இருளில் சிக்கின தேசங்களுக்கு புதிய விடியல் உண்டாயிற்று. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. Because of the birth of Jesus, no country or no state, no place on earth is going to be continue to be in darkness. காரணம் என்ன? தேவனுடைய வெளிப்பாடு தேசங்களுக்கு புதிய விடியலை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு தேசம் எப்படிப்பட்ட தேசம்? இந்த செபுலோன், இந்த நப்தலி, இந்த நாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் மிகவும் உன்னதமான நிலையில் இருந்தது. They were in the top in their position. எல்லாவற்றிலும் உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. சில காலங்களில் அந்த தேசமானது பாவத்தின் பிடியில் சிக்கி இருளுக்குள் சென்று விட்டது. They became அடிமைகளாக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறார், அவர் காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேசத்தில் புதிய விடியல் உண்டாகும். பிரியமானவர்களே, இங்கே இயேசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. இயேசுவின் சுவிசேஷம் எங்கே ஆரம்பித்தது பாருங்கள், மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசுவானவர் முதல் பிரசங்கத்தை எங்கே போய் செய்தார் தெரியுமா? மத்தேயு 4வது அதிகாரம் பதினாலாவது வசனம், கடற்கரை அருகிலும் பாருங்கள் பிரியமானவர்களே, அங்கு தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக இருளில் இருந்த அந்த தேசத்து நடுவில் தேவன் வெளிப்பட்டார். ஒரு தேசத்தை ஆளுகிறவராக தேவன் வெளிப்படுகிறார். சோ தி பர்த் ஆஃப் ஜீசஸ் brought a new dawn in the life of the country. தேசங்களுக்கு முதலாவது ஆண்டுடைய பிறப்பு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அங்கே புதிய விடியலை உருவாக்குகிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் அவர் முதலாவது செய்தியை அங்கே அறிவிக்கிறார். அங்கு மரண இருளில் இருக்கிறவர்கள் எதை கண்டார்கள்? தேவ வெளிச்சத்தை கண்டார்கள். The people who were in that deep darkness, they got the good news of Jesus, that our king has come. ஒரு ராஜா வந்து விட்டார். He is going to be our eternal guide. He is going to be our eternal ruler. வேதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:7 வாசியுங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி முடிவில்லை. கர்த்தத்துவம் என்பது ஆண்டவருடைய ஆளுகை தன்மை. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் உலகத்தை ஆளுகிறவராக வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு தேசங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேசத்தை ஆளுகிறவர் உலகத்திற்கு வந்துவிட்டார். அவருடைய ஆளுகை எப்படி இருக்குமாம்? அதற்கு முடிவில்லை. அவர் ஆளுகையின் கீழ் சமாதானத்தோடு கூட உண்டாகின்ற ஒரு ஆளுகை தன்மை. சுருக்கமாக நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஆல் த ரூலர், மேபி யார் கிங்காக இருக்கலாம், உன்னதமான பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய ஆளுகை ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ஆளுகை எல்லைக்கு அப்பாற்பட்டதாய் மாறியது. Every ruler, they have their own territory, but our God, his rule goes beyond the territory. இந்த நாடு எந்த நாடு என்பதல்ல, எல்லா நாட்டையும் கடந்தது. All ruler, they fail in certain time. எல்லா தலைவர்களும் அல்லது எல்லா ஆளுகிறவர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தோல்வியை சந்திக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆளுகை அது தோல்வி இல்லாத, அது வெற்றியின் ஆளுகையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, எல்லா ரூலரும் we have to go and see them. நாம் ஆளுகிறவர்களை நாம் போய் பார்க்க வேண்டும். But our ruler, he came to us. அவர் நம்மை தேடி வந்தார். அவர் இந்த உலகத்தை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதுகிறார். சங்கீதம் 29:10 29:10 வாசியுங்கள். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். 135:6 சொல்லுகிறது, அவர் எல்லா ஆளுகையோடு கூட ஆளுகை செய்கிறவராகவே இருக்கிறார். இப்ப நம்ம கேள்வி என்ன தெரியுமா? Are we under his leadership? ஆண்டவுடைய ஆளுகையின் கீழ் நாம் இருக்கிறோமா? If you want to enjoy the real peace and joy, you have to come under the lordship of our Lord. ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் இருளில் இருந்த தேசங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். When we are caught in the deep darkness, we have to come under the rule of our Lord. He will make a new dawn in our life. நம்முடைய தேசங்களில் ஒரு புதிய ஒரு விடியலை அவர் உருவாக்குவார். அவருடைய ஆளுகையின் கீழ் என்ன இருக்குமா? அங்கே சமாதானம் இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 9:7 பார்க்கும் போது அவருடைய ஆளுகை நித்திய நித்திய காலமாக இருக்கும், அவருடைய ஆளுகையின் கீழ் சமாதானம் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். தேவர் அண்டர் பாரா பார்வோனுடைய ஆளுகையில் அடிமைகளாக இருந்தார்கள். பட் த சேம் பீப்புள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்ட பிறகு வண்ணாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் தேவன் அவர்களை ஆளுகை செய்கிறார். ஒன்றுக்கும் அவர்கள் குறைவுபடவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆளுகையின் கீழ் புதிய விடியல் உண்டாகும். அண்டர் த லார்ட்ஸ் கைடன்ஸ், அண்டர் த லார்ட்ஸ் ரூலர், ஆண்டவர் ரூல் பண்ணும்போது தேசத்தை, when we are under his lordship, a new dawn we can experience, ஒரு புதிய விடியலை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் என்ன நடக்கும் என்று சொன்னால், Isaiah chapter 9 verse 2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் புதிய விடியல் எங்கே உருவாகிறது என்று சொன்னால், பாவம் பாடு மரண இருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒரு விடியல் கொடுக்கப்படுகிறது. The people, those who are under the deep darkness of sin, suffering and death, they get a new dawn. அவர்கள் ஒரு புதிய விடியலை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தின் இருளில், பாடுகளின் இருளில், மரண இருளில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஒரே ஒருவர் தான் இவைகளில் இருந்து புதிய விடியலை உண்டாக்கக்கூடியவர். Only our Lord alone can give a new beginning from all sort of sin, suffering and death. ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். அவருடைய பண்ணை வீட்டிலே அநேக பறவைகளை அவர் வளர்த்து வந்தார். ஒரு நாள் அவர் பண்ணை வீடு வழியாக வரும் பொழுது அங்கே அநேக காகங்கள் வந்து அவருடைய தோட்டத்தை அடித்துக் கொண்டிருந்தது. உடனே அவர் என்ன செய்தார், தன்னுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போய் அந்த காகங்களை சுட்டார். அநேக காகங்கள் மரித்து போனது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு செத்து போன அந்த காகங்களை எல்லாம் தேடி போய் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது செத்து போன காகங்கள் நடுவில் அவர் ஆசையாய் வளர்த்த ஒரு கிளியும் அங்கே செத்து கிடந்தது. அதை பார்த்த அந்த விவசாயியின் மகன் கேட்டான், அப்பா, நீங்கள் ஒரு அருமையான கிளியை கொன்று விட்டீர்களே. அப்போ தகப்பன் சொன்னார், நம்முடைய கிளி தவறான மக்களோடு கூட என்ன செய்து விட்டது, வாழ ஆரம்பித்து விட்டது. எனவே அது தன்னை பாதுகாக்க முடியாமல் மரணத்தை தழுவ நேர்ந்தது என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்டு, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவனால் விடுவிக்கப்பட்டு, தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டோம். ஆனால் தவறான உறவுகளோடு, தவறான ஜனங்களோடு கூட நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான், நம்மை உலகத்தோடு கூட சேர்த்து கொண்டு தேவனை விட்டு பிரித்து விடுகிறான். அதன் முடிவு அழிவாக மாறுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இட் கிவ்ஸ் அ நியூ பிகினிங். த பீப்புள் ஹூ ஆர் அண்டர் த ஸ்லேவரி, ஹூ ஆர் அண்டர் த சின், ஹூ ஆர் அண்டர் சஃபரிங். வேதத்தில் பாருங்கள், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கிறிஸ்து தருகிற பரிசு நித்திய ஜீவன். அப்ப பாவம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் பே, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய சம்பளம் மரணம் மட்டுமே. ஆனால் கிறிஸ்துவின் வருகை அங்கே என்ன செய்கிறது என்று சொன்னால், புதிய ஜீவனை கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ கிறிஸ்துவினுடைய வருகை, கிறிஸ்துவின் பிறப்பு, இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் எட்டர்னல் லைஃப் டு எவ்ரிபடி ஹூ ஆர் அண்டர் the slavery under sin. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு அங்கே பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. எனவேதான் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 9:24, 28 வசனத்தை வாசியுங்கள். Hebrews chapter 9 verse 28. பிரியமானவர்களே, அவர் ஒரே தரம் நமக்காக என்ன செய்யப்பட்டாராம், பாடுபட்டு ஒரே தரம் நமக்காக அவர் என்ன செய்தார், அவர் பலியிடப்பட்டார். In order to give a new dawn in our life, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து ஒரு புதிய விடியலை உண்டாக்குவதற்கு அவரே பலியானார். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, மரணத்தினுடைய உபத்திரவம் கொடியது என்று கண்ட தேவன் அவர் சொல்றார், நானோ, யோவான் 10:10 வசனத்தில் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன். So we all have a life, but that life is not eternal life. But through Jesus, we get a life in fullness. ஜீவனையும் தந்து அதன் பரிபூரணத்தையும் தருகிறார். You know why? அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தில் வாழும் காலம் எவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்தாலும், அந்த வாழும் காலத்தில் நாம் கிறிஸ்து நமக்கு தருகிற ஜீவனை பெற்றவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். God brought a gift which no one can give. உலகத்தில் ஒருவரும் கொடுக்க கூடாது விலையேற பெற்ற பரிசை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, that is the new beginning of our life. அதுதான் ஒரு புதிய விடியலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மரணம் அல்ல, ஜீவனை பரிசாக கொடுக்கிறார். பாடுகள் அல்ல, பாடுகளோடு கூட சகிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் மாறுகிறார். வேத வசனத்தில் பார்க்கும்போது எபிரேயர் 2:18 வசனத்தில் அவர் என்ன செய்கிறாராம், பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவராய் மாறினாராம். Read someone. Hebrews chapter 2 verse 18. அவர் உதவி செய்கிறவராய் மாறினார். பிரியமான யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற பாடுகளுக்கு முடிவே இல்லையா என்று கேட்கிற ஒரு மனிதனுக்கு அவர் சொல்லுகிறார், I am here to help you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவேதான் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு புதிய விடியல். The birth of Jesus is a new beginning to live a life in the world and also the world to come. இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் நித்தியத்தில் வாழ்வதற்கும் அது வழியாயிருக்கிறது. கடைசியாக கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு தருகிற மூன்றாவது விடியல் என்னவென்று சொன்னால், வாசியுங்கள் லூக்கா 10:10 வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தின் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவது விடியல் என்னவென்று சொன்னால் புதிய சந்தோஷத்தின் விடியல். இட் இஸ் த டான் ஆஃப் நியூ ஜாய் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்தோஷம். இந்த வசனத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த தேவ தூதன் பேசுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, 10 வசனத்தை சொல்றாரு, நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன். 11 வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். 12 வசனத்தில் சொல்றாரு, இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் என்ன சொல்லணும் தெரியுமா, நம்மை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லணும், கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். ஒரு முறை சொல்லுவோமா, Shall we say to the one who is beside us, we'll say, Jesus is born for you. மூன்று முறை தேவதூதன் சொல்லுகிறார். You know why? That much important message it is. அது ஒரு ஆழமான சத்தியம். உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்கு அவர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, it shows the message of joy in the midst of எப்படிப்பட்ட அங்கே எல்லா விதமான குழப்பத்தின் நடுவில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the joy is individual. ஒவ்வொருவருக்கும், உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தில் ஒரு மனிதன் சொல்லலாம், எனக்கு சந்தோஷமே இல்லை என்று சொன்னால், there is a joy in the Lord. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பட் மெனி டைம் சந்தோஷம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், when we have everything we will be happy. I'll tell you, எல்லாம் இருந்தாலும் சந்தோஷப்படுவதை காட்டிலும் கிறிஸ்து மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷப்பட முடியும். When we don't have anything, when you have Christ alone, you can still be happy and joyful. வேத வசனத்தை வாசியுங்கள். ஆபகூக் 3:17. ஆபகூக் 3:17 வாசியுங்கள். படிங்க, சத்தமா படிங்க. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத்தி மரம் துளிர் விடலை, திராட்சை பழம் அங்க இல்லை, ஒலிவ மரத்துல பலன் இல்லை, வயல்வெளியில தானியம் இல்லை, ஆட்டு மந்தை முதலற்று போயிடுச்சு, அங்க ஒண்ணுமே இல்லை, தொழுவத்துல மாடு இல்லை. ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்றது வாசியுங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் வருகிற சந்தோஷம் அல்ல, எதுவுமே இல்லை என்றாலும் ஸ்டில் God can give you a joy. அந்த செய்தியை தான் தேவதூதன் அங்கே சொல்லுகிறான். The birth of Jesus, it's a message of joy in the midst of nothing. ஒன்றும் இல்லாத நிலையில் ஸ்டில் யூ கேன் பி ஜாய்ஃபுல். நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை பெரிய வீடு, பெரிய வாகனம், அதிக சம்பளம், உயர்ந்த அந்தஸ்து, நல்ல வாழ்க்கை சூழ்நிலை வந்துவிட்டால் பெரிய சந்தோஷம். ஆனால் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, அத்திமரமும் துளிர் விடலை, திராட்சை செடியும் பழம் உண்டாகலை, அங்கே ஒலிவ மரத்திலும் ஒன்றும் இல்லை, வயல்வெளி தானியம் இல்லை, ஆட்டு மந்தை ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது, தொழுவத்தில் மாடுகளும் இல்லை. ஸ்டில் தெர் இஸ் அ ஜாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சந்தோஷத்தை தான் தேவன் தரும்படியாய் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் வந்தார். Just to give this joy, our Lord came to this world. இந்த உலகத்தில் பிறந்தார். So the birth of Jesus is a beginning of a new dawn. ஒரு புதிய விடியலின் ஆரம்பம். இருக்கிற பொருட்களினால் உண்டான சந்தோஷம் அல்ல, ஒன்றும் இல்லாமையிலும் மகிழ்ந்திருப்பது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதங்களின் புத்தகம் 30:5 Somebody can read. சங்கீதம் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, weeping is dark but joy in dawn. ஒருவேளை சாயங்காலத்தில் ஒரு அழுகை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். But that is not going to be the final. We are going to see a new dawn. ஒரு புதிய விடியல் வரப்போகிறது. அந்த விடியலில் மகிழ்ச்சி உண்டாகும். சங்கீதக்காரன் 90 விதமாக எழுதுகிறார். சங்கீதம் 90:15 சொல்றாரு, ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமமாக என்ன செய்ய, எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிகாஸ் சங்கீதக்காரனுக்கு தெரியும், கர்த்தருடைய சந்தோஷம்தான் புதிய விடியலை நமக்கு உண்டாக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் பிகாஸ் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ் வி கெட் நியூ ரூலர். நம்மை ஆளுகிறவர் வந்துவிட்டார். நம்முடைய வாழ்விற்கு இருக்கிற பாவ சாபங்களிலிருந்து விடுவிக்கிறவர் வந்துவிட்டார். த ரிடீமர், நம் வாழ்விற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் வந்துவிட்டார். த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கிவ் ஆல் சார்ட் ஆஃப் ஜாய். அதை நாம் அனுபவிப்போம், மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.